முறை வரக்கூடிய தற்காரியவாத முறைப்படி இந்த உலகம் வந்து அப்புறம் கொஞ்ச காலம் இருந்து அப்புறம் போகின்றது. வந்து என்பது தோன்றி, அப்புறம் நின்று, நின்றுனா இருந்து, அப்புறம் போவது அழிவது. தற்காரியவாத முறைப்படி எப்படி அது தோன்றும் என்பதை அதிகரணத்திலே விளக்கமாக சொல்கின்றார்கள். அங்கு நாம் பார்த்துக் கொள்ளலாம். அதாவது உள்ளதுதான் தோன்றும் என்பது தற்காரியவாதம். உலகம் வந்து தோன்றுச்சுன்னா அப்ப தோன்றதுக்கு முன்னாலே அது அந்த உலகம் இல்லையா அப்படின்னு ஒரு கேள்வி வந்துப்பான். தோன்றதுக்கு முன்பு இருந்தது, அது புலப்பட்டு தோன்றும்படியாக இல்லை. அது ஒரு பானை தோன்றுவதற்கு முன்பு மண்ணில் தான் இருந்தது, அது வந்து புலப்படாதபடி இருந்தது. அந்த குயவனுடைய கைவண்ணம் சேரும் பொழுது அந்த தண்டு சக்கரமாகிய துணை காரணமும் குயவனாகிய நிமித்த காரணமும் சேரும் பொழுது அந்த பானையிலிருந்து, அந்த மண்ணிலிருந்து பானை புலப்பட்டு தோன்றுகின்றது. புலப்படாத நிலையிலிருந்து புலப்படும் நிலைக்கு வருவதைத்தான் தோன்றுதல் என்று சைவதாதி சொல்கின்றோம். மற்றபடி முன்பு இல்லாமலே இருந்து புதிதாக ஒரு பொருள் வருகின்றது என்று சொல்லவில்லை. அது வந்து அறிவுக்கு பொருந்தக்கூடிய கருத்து என்று. இல்லாதது என்னைக்குமே இல்லாததுதான், அது ஒரு நாளும் தோன்றப்போவதில்லை. அதே மாதிரி இருப்பது என்றும் இருப்பதுதான், ஒரு நாளும் இல்லாம போயிடப்போறதில்லை. இல்லாதது இல்லாததுதான், இருப்பது இருப்பதுதான். அப்ப தோன்றுவது அழிவதுன்னு என்ன பொருள் சொல்றோம்னா, புலப்படாத நிலையிலிருந்து புலப்படும் நிலைக்கு வருதல் தான் தோன்றுதல். அந்த புலப்படும் நிலையிலிருந்து மீண்டும் அந்த புலப்படாத நிலையை அடைவதுதான் அழிதல், ஒடுங்குதல். அதான். அப்ப ஒரு பானை வந்து மண்ணில் ஏற்கனவே இருந்தது, புலப்பட்டு தோன்றவில்லை, சக்தி ரூபமாக இருந்தது. அதை புலப்பட்டு தோன்றும்படி செய்வதற்கு அந்த மண் மட்டும் இருந்தா போதாது, தண்டு சக்கரமாகிய துணை காரணம் வேணும், குயவனாகிய நிமித்த காரணம் வேண்டும். அந்த மண்ணு தண்டு சக்கரம் குயவன் மூன்று சேரும் பொழுது அந்த மண்ணில புலப்படாத சக்தி ரூபமாக இருந்த அந்த பானை சட்டி போன்றவை புலப்பட்டு காரியமாக வருகின்றன இல்லையா? அதுதான். அப்படி இல்ல, மண்ணில ஒண்ணும் பானை அப்படி இல்லை அப்படின்னா ஏன் மண்ணில இருந்து மட்டும் பானை வருது, தண்ணீரில் இருந்து பானை வந்தானே? அதான் கேட்கிற கேள்வி. ஏன் தண்ணீரில் இருந்து பானை செய்ய முடியவில்லை? ஏனென்றால் தண்ணீரில் பானை சக்தி ரூபமாக இல்லை. சக்தி சமூகமாக அங்கு பானை இருந்தால்தான் அது வந்து புலப்பட்டு தோன்றக்கூடிய நிலையை அடையும். மண்ணில் இருக்கின்றது, துணியில் இல்லை, தண்ணீரில் இல்லை என்று அருமையாக நிலைநாட்டுள்ளார். அதெல்லாம் அதிகரணத்தில் நம்ம விளக்கமாக பார்க்க வேண்டும். ஆக இவ்வாறு உலகம் தோன்றியிருந்து அழிவது, அதற்கு காரணம் உலகம் பகுதிகளை உடையது. பகுதிகளை தான் அவயவ பகுப்புமாங்க. அவயவம் என்பது பகுதி தான், பகுதிகளாக பிரிக்கப்பட்டு விளங்குதலை அவயவ பகுப்பு என்பார்கள். அந்த அவயவ பகுப்பை உணர்த்துவதற்கு தான் அவன் அவள் அது, ஒருவன் ஒருத்தி ஒன்று என்று இப்படி எல்லாம் சொல்கின்றார்கள். ஒருவனோடு ஒருத்தி ஒன்று என்று அவயவ பகுப்போடு விளங்குகின்ற இந்த உலகம்னு சொல்லிட்டாலே, அப்ப எது எது அவயவ பகுப்போடு விளங்கும் அதுவெல்லாம் தோன்றியிருந்து அழியும் என்பது நன்றாக நிலைநாட்டப்படுது அல்லவா? ஆகவே அங்க ஒரு ஐயத்துக்கே இடமில்லை அல்லவா? வெறுமன சும்மா எப்ப உலகம் எல்லாம் தோன்றியிருந்து அழிவதனாலே அப்படின்னு தொடங்கினா நிறுத்தமியா, எங்கயா தோன்றியிருந்து அழிதுமா? அப்போ அவன் வாய முதல்ல அடைக்கும் முகமாக உறுதியாக சொல்லிவிட்டார்கள். என்ன சொல்லிவிட்டார்கள்? இப்ப ஒருவன் ஒருத்தி ஒன்று என்று அவயவ பகுப்போடு விளங்குகின்ற உலகம் எல்லாம் உள்ளதுதான் தோன்றும் என்ற தற்காரிய முறைப்படி இந்த உலகம் எல்லாம் தோன்றி இருந்து அழிவதும் ஆதலாலே, அழியவும் செய்வதனாலே இந்த உலகமானது தன்னை தோற்றுவிப்பான் ஒருவனை அவாய் நிற்கும். தான் தோன்றுவதற்கு அந்த வினை முதலை, அந்த கர்த்தாவை சார்ந்திருக்கும். அவன் தோற்றுவித்தால்தான் இந்த உலகம் தோன்றும். ஆகவே ஒரு கர்த்தா இந்த உலகத்திற்கு உண்டு என்று அருமையாக நிலைநாட்டுகின்றார். அந்த கர்த்தா யாரு? அந்த முதல்வன், அந்த வினை முதலாக விளக்கக்கூடிய முதல்வன் யார் என்று அடுத்தாற்போல் சொல்கின்றார். ஈருமாகி மறுவிடும் அனாதிமுத்த சிற்று மண்ணி நின்றேன். ஈருமாகிங்கும் போது சங்காரக்கடவுள். ஈருமாகி என்பதற்கு சிவஞான சுவாமி சொன்ன பொருள் சங்காரக்கடவுள் தான். சங்காரக்கடவுளே என்ன செய்வான்? மறுவிடும் என்பதற்கு மறுவு வித்திடும் என்று சொல்வார்கள். மீள தோற்று வித்திடும். உலகத்தை யாரு ஒடுக்கிறானோ அவன் தான் இந்த உலகத்தை மீள தோற்றுவிக்க முடியும். மற்றவர்கள் தான் உலகத்தோடு சேர்ந்து ஒடுங்கிடுவாங்க, அப்புறம் அவங்க யாரும் மீள தோற்றுவிப்பதற்கு. அதனாலதான் மணிவாசக பெருமான் அத்தேவர் தேவர் அவர் தேவர் என்றிஞ்சன் பொய்த்தேவர் பேசி புலம்புகின்ற புதலத்தேன்னு அவ்வளவு உரைப்பா பாடியிருக்கின்றார்கள். எதற்காக பாடியிருக்கின்றார்கள்? உலகம் ஒடுங்கிய பிறகு ஒடுங்காமல் நிலை பெறுபவன் சிவபெருமான் ஒருவன் தான். ஆகவே அவனும் ஒன்று என்று தேவர்களும் ஒன்றுனா அவர்கள் எப்படி அதை வந்து பொறுப்பார்கள்? அதனாலதான் சொன்னார்கள். அங்க வந்து என்ன சொன்னார்கள்? வான்கட்டு என்று பாடலே சொல்கின்றார்கள். எப்படி எல்லாமே கெட்டு எல்லா பூதங்களும் கெட்ட பிறகும் தான் கெட்டவின்றி கெடுவது மட்டுமா, சளிப்பறியாத மேனுக்கு சிறு சிறிய மாறுபாடு கூட அடையாமல் தன் நிலையிலே நிற்கின்றானே, அதனாலே அவனை பரம்பொருள் என்று மணிவாசக பெருமான்கள் நிலைநாட்டுகின்றார். அதுதான் சிவபெருமானுடைய அந்த பரம்பொருள் தன்மைக்கே மிக முக்கியமான சான்றாக இருப்பது. ஆகையினாலே அதை வைத்துத்தான் இங்கும் சிவபெருமான் உலகத்திற்கு முதற்கடவுள் என்று சொல்வது அந்த உலகத்தினுடைய ஒடுக்கத்தை வைத்துத்தான் இல்லையா. ஒரு பெரிய ஸ்தாபனம் இருக்கின்றது, ஒரு பெரிய கம்பெனி, ஒரு தொழிற்சாலை இருக்கின்றது. அந்த தொழிற்சாலையை யார் அந்த தொழிற்சாலைக்கு முதன்மையான கர்த்தா அப்படின்னா, யாரு காலையில வந்து அந்த தொழிற்சாலையை தொடக்கின்றானோ அவன் தான் அதுக்கு முதன்மையான கர்த்தான்னு சொல்ல முடியுமா இல்லையா, சொல்ல முடியாது. தொடக்க நிலையில உள்ள பணியாளர் தான் தொடப்பான், அவனை வந்து அதான் தொழிற்சாலைக்கே முதன்மையான அதிகாரின்னு சொல்ல முடியுமா, முடியாது. யார் அதிகாரின்னு சொல்ல முடியும், எத்தனையோ பேர் அந்த தொழிற்சாலையை வந்து நடத்துவாங்க நிர்வாகியா இருந்து, அவர்களை சொல்லிவிட முடியுமா, சொல்லிவிட முடியாது. அவர்களுக்கும் முழு சுதந்திரம் கிடையாது. யார சொல்ல முடியும் இந்த தொழிற்சாலையே இங்க நடந்தது போதும், இது வந்து விட்டுருவோம், அப்படி இதை மூடு வேற இடத்துல ஆரம்பி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அதிகாரம் யாருக்கு இருக்கின்றதோ, எந்த பணியையும் நிறுத்தி வைக்கக்கூடிய அதிகாரம் யாருக்கு இருக்கோ அவனுக்கு தான் மீளவும் தொடக்கி வைக்கக்கூடிய அதிகாரம் உண்டு. யார் சொன்னா அந்த பணியை நின்று போகின்றது, எவனுடைய சங்கல்பத்தினாலே எல்லா உலகங்களும் முற்றிலும் மாய்ந்து விடுகின்றன. அவை மாய்ந்த பிறகும் எவன் ஒருவன் தான் சிறிதும் சரிப்பறியா தன்மையனாக கெடுதல் என்று விளங்குகின்றான், அவனே மீளவும் இவ்வுலகத்தை தோற்றுவிக்க முடியும். ஏனையோரெல்லாம் ஒடுங்கி விடுவார்கள், இறுதியாம் காலந்தண்ணில் ஒருவனே என்று சித்தியார்ல பின்னால் சொல்ல இருக்கின்றார். ஆகையினாலே இங்கே அருமையாக சொல்கின்றார், அந்த ஈரமாகியாகிய சங்காரகாரனே அனாதிமுத்த சித்துருவாக மண்ணி நின்று இந்த உலகத்தை மறுவித்திடும், மீள தோற்றுவித்திடும், தான் முதல் என்று கடைசியில் வைக்கின்றார். தான் முதல், எனவே அந்த சிவபெருமானே முதல்வன், அந்த சங்காரகாரனே முதல்வன் என்று இந்த அளவு சுருக்கமான அளவிலே சிந்தனையை பார்த்துக் கொண்டால் இப்பொழுது மாதவ சிவஞான சுவாமியுடைய பொழிப்புரையை பார்ப்பதற்கு நமக்கு அது உதவியாக இருக்கும். அவன் அவள் அது என்னும் பாத்தீங்களா, ஒருவன் ஒருத்தி ஒன்றுங்கிறதுக்கு அப்படியே அவன் அவள் அது என்ற பொருள் தான் சொல்றாரு. அவன் அவள் அது என்னும் அவயவ பகுப்புடைய பிரபஞ்சம், அவயவ பகுப்பு அதான் பகுதி பகுதியாக பிரிக்கப்பட்டு விளங்குதல். அவன் அவள் அது என்று இப்படி பிரிக்கப்பட்டுள்ளது அவயவங்களாக, அவயவம் என்பது பகுதி. அவன் அவள் அது என்னும் அவயவ பகுப்புடைய பிரபஞ்சம் அதாவது உலகம் எப்படி தோன்றுகிறதா, தோன்றுதற்குரிய சக்காரிய முறையால் தோன்றி, உள்ளதுதான் தோன்றும் என்ற சக்காரிய முறைப்படி தோன்றி, அப்புறம் நின்று அழிதலும் உடமையால் தோன்றுவது மட்டுமல்ல நிலை பெறுவது மட்டுமல்ல அழிதலும் செய்கின்றது, அழிதலும் நடக்கின்றது, அதான் அழிதலும் உடமையால். பாட்டுல பாருங்க, அழிதல் இடத்துல என்ன சொல் இருக்கு, போவதுன்னு இருக்கு, போவது அப்படின்னு இருக்கு. ஆனா சுவாமிகள் பொருள் அழிவதுன்னு சொல்லல, அழிதல் அப்படின்னாங்க. அப்ப போதல் என்பதுதான் போவது என்று நிற்கின்றது, அங்க போவதுன்னு நிற்பதை வந்து போதல் என்று நாம அங்க பொருள் கொள்ளணும். இதுல என்ன பெரிய பிரச்சனை இருக்கு, அது பார்த்தா போவது அப்படின்னே கொண்டாடின அப்படின்னா, போவது என்று அங்கு சொன்னாலும் போதலும் போவதும் என்பது போதலும் என்ற பொருள் தான் சொல்லியிருக்காங்க. இதுல என்ன இருக்கு அப்படின்னு கேட்டா, உலகம் எல்லாம் அப்படின்றதெல்லாம் எழுவாயங்க, உலகம் எல்லாம் என்பது பன்மை, போவது என்பது ஒருமை இல்லையா, அதெல்லாம் பின்னால ஒரு குறிப்பு சொல்லுவாங்க, அதுக்காக தான் இலக்கண குறிப்பு எல்லாம் சொல்றாங்க. ஐயா உலகம் எல்லாம் என்பது பன்மை, உலகம் எல்லாம் எத்தனையோ உலகங்கள் எல்லாம் அவனவள் அதுன்னு சுட்டி எறியப்படுகின்ற இந்த அவயவ பகுப்புடைய இந்த உலகங்கள் எல்லாம் அப்படின்னு பன்மையில சொல்லிட்டு போவது அப்படின்னு ஒருமை போடலாமா? அப்ப அது போவது என்பது குறித்தது, போதல் என்ற அந்த தொழிலைத்தான் குறித்தது, போவது என்று ஒருமையாக அது அமையவில்லை, போதல் என்பதை தான் போவதுன்னு வைத்தார். அப்படி வைக்கலாமா, போதல் சொல்லக்கூடிய இடத்துல போவதுன்னு சொல்லலாமா, அதுக்கு சான்று இருக்கா, இருக்கு, திருக்கோவையார்ல இருந்து சான்று. திருக்கோவையார்ல கொல்லப்படாது மறப்பது அறிவியலின் கூற்றுக்களே என்று திருக்கோவையாரிலே வருகின்றது 87வது பாடல் என்று அறிக்குறிப்பு காட்டுகின்றது. அதுல கொல்லப்படாது என்பது வந்து அங்க தொழில் மேலதான் நின்றது, கொல்லப்படாது இருத்தல் என்ற தொழில தான் நிற்கின்றது. அது மாதிரி போவதும் போதல் என்ற தொழிலைத்தான் நிற்கின்றது. இப்ப போவதும் என்பதை போதலும் என்று பொருள் கொள்ள வேண்டும். வந்து நின்று போதலும் செய்வதனாலே இந்த உலகம் தோன்றி இருந்து அழிதலும் நிகழ்வதனாலே இந்த உலகமானது தன்னை தோற்றுவிப்பான் ஒரு வினை முதலை அபாய நிற்கும், அபாய நிற்கும் என்பதை சார்ந்து நிற்கும் என்று கொள்ளலாம். அதாவது அவன் தோற்றுவித்தால் தான் இந்த உலகம் தோன்றும், தானாக தோன்றாது. ஆகலான் அவ்வுலகம் ஒடுங்குவதற்கு ஏதுவாய் நின்ற சங்கார காரணனே அது ஒடுங்கிய பின்னும் அனாதிமுத்த சித்துருவாய் நிலை பெற்று நின்று அனாதி பெத்த சித்துருவின் பொருட்டு மீளவும் அவ்வுலகத்தை முன்போல் மறுவிக்கும். அதனால் அவனே உலகிற்கு முதற்கடவுள் என்பதா என்று சொன்னான். முதல்ல என்ன கருத்து நிலைநாட்டப்பட்டது? இந்த உலகம் இருக்கின்றதே, இது அவயவ பகுப்புடையது, பகுதி பகுதியாக பிரிந்து விளங்குவது, ஒருவன் ஒருத்தி ஒன்று என்று மூன்று பெரும் பகுதிகளாக இவற்றை நாம் பிரிக்கலாம். ஒருவன் என்ற அந்த பிரிவிலே ஆணுடல்கள் எல்லாம் அடங்கும், ஒருத்தி என்ற பிரிவிலே பொன்னுடல் எல்லாம் அடங்கும், ஒன்று என்பதிலே மற்ற விலங்குகள் தாவரங்கள் தரப்புகள் எல்லாம் அடங்கும். இப்படி அவயவ பகுப்புடையது இந்த உலகம். அவயவ பகுப்பு உடையதனாலே இந்த உலகம் தோன்றி இருந்து அழியக்கூடியது. எனவே இந்த தோன்றி இருந்து அழிகின்ற உலகம் தானாக தோன்ற முடியாது, என அது சடம், சடப்பொருள் தானாக தோன்றாது. எனவே அதை தோற்றுவிப்பான் ஒருவனை சார்ந்து இருக்கும், அவன் தோற்றுவித்தால்தான் இது தோன்றும். அப்ப இந்த உலகத்திற்கு தோற்றுவிக்கின்ற ஒரு கர்த்தா உண்டு என்பது நிலைநாட்டப்படுகின்றது. அந்த கர்த்தா யாருங்கிறது அடுத்த கேள்வி. முதல் கருத்துல நாத்திகத்தை மறுத்துட்டார், உலகத்திற்கு கடவுள்லாம் ஒன்றும் கிடையாது அப்படின்னு சொல்ற கருத்தை மறுத்துட்டார். ஏன்னா உலகம் முத்தொழிற்படுவது, தோற்றம் இருப்பு அழிவு என்னும் முத்தொழிற்படுவது. அப்ப இந்த அப்படி தோன்றுகின்ற உலகம் தானா தோன்றுமா? சடப்பொருள் எப்படி தானா தோன்றும்? அதை தோற்றுவிப்பதற்கு ஒரு கர்த்தா வேண்டும். எனவே கடவுள் உண்டு நிலைநாட்டியாச்சு. தோன்றியிருந்தது எப்படிமா? அது அவயவகுப்பு சொல்லி அருமையாக உணர்த்தியாச்சு, அசைக்க முடியாமல் அங்கே இந்த கருத்து நிலைநாட்டப்பட்டது. ஒருவன் ஒருத்தி ஒன்று என்று அவயவ பகுப்புடைய உலகம் சொல்லிட்டதுனால அவயவ பகுப்புடையதெல்லாம் தோன்றியிருந்து அழியும் நன்கு நிலைநாட்டப்பட்டது. அப்படி தோன்றியிருந்து அழிகின்ற உலகம் ஒருவன் அதை தன்னை தோற்றுவிக்க ஒருவனை அது சார்ந்துள்ளது. எனவே அதை தோற்றுவிக்கும் பொருட்டு ஒரு கடவுள் வேண்டப்படும். அந்த கடவுள் யார் அப்படின்னா, யார் இந்த உலகம் எல்லாம் முற்றிலும், இந்த உலகத்தை எல்லாம் முற்றிலுமாக ஒடுக்கி அது அவையெல்லாம் ஒடுங்கிய பிறகும் தான் வந்து எந்த ஒரு பிறழ்ச்சியுமின்றி தன் நிலையிலே நிலை பெற்று விளங்குகின்றானோ அவன்தான் இந்த உலகத்தை மீளவும் உள்ளவாறே தோற்றுவிக்க முடியும் என்று இங்கே அருமையாக குறிப்பிடுகின்றான். அதான் தான் கெட்டறின்றி சளிப்பறியா தன்மையன் என்று திருவாசகம் சொன்னதே, அதைத்தான் இங்கே அனாதிமுத்த சித்திருவாய் நிலை பெற்று நின்று, மன்னி நின்று என்றால் மன்னி என்றால் நிலை பெற்று, எப்படி நிலை பெற்றிருக்கான்? அனாதி முத்த சித்திரு, அனாதி ஆதி இல்லை தொடக்கம் இல்லை முத்தன். அதான் நாமெல்லாம் வந்து உயிர்கள்லாம் முத்தி அடைந்தாலும் ஒரு குறிப்பிட்ட காலம் வரை அவை பாசச்சார்போடு இருந்து அப்புறம் அவன் அருளால் தான் முத்தி அடைந்தன. ஆனா சிவபெருமான் இயல்பாகவே பாசங்களில் நீங்கியவன், அதான் அனாதி முத்தன். அனாதியே தொடக்கமில் காலம் தொட்டே முத்தனாக இருப்பவன், முத்தன்னா பாசச்சார்பே இல்லாமல் இருப்பவன். ஒருவனுடைய அருளார பாசச்சார்பில் இருந்து நீங்கல, அவன் எப்போதுமே பாசச்சார்பில் நீங்கி இருப்பவன், அதான் அனாதி முத்தன். சித்துரு பேரறிவு மயமாக இருப்பவன், அதான் அனாதிமுத்த சித்துரு. அருமையான திருநாம சுவாமி. பல பெரியவர்களும் இந்த அனாதிமுத்த சித்துரு என்ற பிரயோகத்தை கையாளுகின்றார்கள். அது சித்தியாரிடையே வருகின்ற அருமையான பிரயோகம். அனாதிமுத்த சித்திருவாய், உலகமெல்லாம் ஒடுங்கிய பிறகும் அவன் எப்படி நிலைபெறுகின்றான்? அனாதிமுத்த சித்திருவாய் நிலை பெற்று நின்று அந்த ஒடுங்கிய உலகத்தை மீளவும் தோற்றுவிக்கின்றான். எனவே அந்த சங்கார கடவுளே முதற்கடவுள் என்று அருமையாக கூறினார். உம்மை இறந்தது தழியிற்று போவதும் ஆதலாலே, அதாவது தோன்றுவதோடு மட்டுமல்ல இருப்பதோடு மட்டுமல்ல அழியவும் செய்கின்றது என்பது அங்கு கருத்து. ஒருவனை என்னும் இரண்டாவதும் தானே என்னும் பிரிநிலை ஏகாரமும் விகாரத்தால் தொக்கன எல்லாம் ஒரே வச்சு சொல்லியிருக்கின்றார்கள். பாடல எப்படி இருக்கு? ஒருவனை அப்படின்னா இருக்கு, இல்ல ஒருவன் தான் இருக்கு. தருபவன் ஒருவன் வேண்டும் இருக்கு. அந்த ஒருவன் என்பதுல ஐயுறுப்பு போடுங்க. தருபவன் ஒருவனை வேண்டும், தருபவன் ஒருவனை இவ்வுலகம் வேண்டி நிற்கும். அதாவது ஒருவன் ஒருவன் தோற்றுவித்தால்தான் இவ்வுலகம் தோன்றும். தான் தோன்றும் பொருட்டு ஒருவனை சார்ந்திருக்கும் இந்த உலகம் இல்லையா. ஒரு கார் தான் அப்படியே போட்டு கிடக்கு. ஆமா, அப்ப இந்த கார் ஏன் இயங்க மாட்டேங்கிறது அப்படின்னு கேட்டா, இந்த கார் தன்னை இயக்குவதற்கு ஒருவனை சார்ந்திருக்கின்றது. ஒரு டிரைவர்னு ஒருத்தன் வந்து உள்ள இயக்கணும், அப்பதான் அது இயங்கும் இல்லையா. அல்லது ஒரு இடத்துல வந்து மண்ணை குவிச்சு போட்டிருக்கு, மண்ணை குவிச்சு போட்டிருக்கு, தண்ணீர் அதுல கிடைச்சிருக்கு, தண்டு சக்கரம் எல்லாம் இருக்கு. ஆனாலும் அந்த மண்ணில இருந்து பானை சட்டி எதுவும் வரல. ஏன்னா அந்த மண்ணானது தண்ணீர் வந்து பானை சட்டி எல்லாம் தோன்றுவதற்கு ஒரு குலாலனை உயவனை அது நாடி நிற்கின்றது, சார்ந்து நிற்கின்றது. அவன் வந்து தன்னுடைய தொழில்வன்மையை காட்டினால்தான் அந்த மண்ணிலே சக்திரூபமாயிருக்கின்ற பானைகள்லாம் புலப்பட்டு தோன்றும். மரக்கட்டைகள்லாம் அப்படி போடப்பட்டு அப்படியே கிடக்கின்றன. இதுல இருந்து நாற்காலி மேசை போன்ற பொருள்கள்லாம் வரணும்னா அந்த மரக்கட்டைகள் அதிலே இருக்கின்ற அதிலே சக்திபூர்வமாக அந்த மரக்கட்டையில இருக்கின்ற மேசை நாற்காலிகள் தம்மை போற்றுவிப்பதற்கு ஒரு வினைமுதலை நாடி நிற்கின்றன, ஒரு தச்சனை நாடி நிற்கின்றன. அந்த தச்சனுடைய கைவண்ணம் கைவண்ணம் அங்கு காட்டப்படும் பொழுதுதான் அந்த அதிலே சக்திபூர்வமாக இருக்கின்ற அந்த மரக்கட்டையிலே சக்திபூர்வமாக இருக்கின்ற நாற்காலி மேசை போன்றவை வெளிப்பட்டு தோன்றுகின்றன. அதுபோல மாயை என்ற முதல் காரணத்தில் இந்த உலகம் சக்திபூர்வமாக சக்தி சமூகமாக கிடக்கின்றது. அந்த உலகம் தோன்ற வேண்டுமென்றால் அதற்கு ஒரு வினைமுதலை சிவபெருமான் என்ற வினைமுதலை ஒரு வினைமுதலை அது நாடி நிற்கின்றது. அந்த வினைமுதல் யார் என்றால் எந்த வினைமுதல் அந்த உலகத்தை எல்லாம் மாயையிலே ஒடுக்குகின்றானோ ஒடுக்கியும் தான் ஒடுங்காமல் நிலைபெறுகின்றானோ அவனே அந்த மாயையிலிருந்து மீளவும் அந்த உலகங்களை எல்லாம் தோற்றுவிக்க முடியும். எனவே அதன் சங்கார கடவுளே முதற் கடவுள். அதனால ஒருவன் வேண்டும் என்பதை வந்து ஒருவன்ல ஐ சேர்த்து ஒருவனை வேண்டும், தன்னை தோற்றுவிப்பவன் ஒருவனை இந்த உலகம் வேண்டி நிற்கும் என்று பொருள் சொன்னார்கள். அப்புறம் தான் முதல் என்பதுல ஏகாரம் தொக்கதுனாக தானே முதல், தானே என்றால் அந்த சங்கார கடவுளே, இந்த சங்காரக் கடவுளே முதற் கடவுள் அப்படின்னா ஏனையோர் முதற் கடவுளர் அல்லர் அப்படின்னு அர்த்தம். இவனே தலைவன் அப்படின்ட்டு அவன் ஒருத்தன் தான் தலைவன், மற்றவர்கள் தலைவர் அல்லர் என்பது அங்க பொருள் இல்லையா. அது மாதிரி தானே முதல் என்றால் இந்த சங்காரக் கடவுளே முதல்வன், ஏனையோர் முதற் கடவுளர் அல்லர் பொருள். ஈறு ஆகு பெயர், ஈறு என்பதை ஏன் ஆகு பெயர் நாங்க, ஈறுனா என்ன கடைசின்னு அர்த்தம். இந்த இடத்துல கடைசி என்னது தோற்றம் இருப்பு, அப்புறம் கடைசி என்னது அழிவு. ஈரும் ஆகி மூன்றாம் அடியில கடைசியில வருது பாருங்க, ஈரும் ஆகி. ஈறு என்பது அந்த இடத்துல ஒடுக்கம் அழிவு என்று மட்டும் பொருள் அல்ல, அந்த அடித்தலை செய்பவன் என்று அங்க பொருள்படுகின்றது. ஆகையினாலே ஈறு ஆகுபெயர். ஈறு என்பது ஆகுபெயராக இல்லாமல் நேர்பொருளை தந்தால் சங்காரம் ஒடுக்கம் என்ற பொருளை தரும். இந்த இடத்துல சங்கார கர்த்தா அந்த ஒடுக்கத்தை செய்பவன் என்று பொருள் தருவதனால ஆகுபெயர். வேற ஒன்றும் இல்லை, உண்மை சிறப்பு ஈரும் ஆகி, அதாவது இந்த உலகத்தை தோற்றுவிப்பவனாக மட்டுமல்லாமல் இந்த உலகத்தை ஒடுக்குவனாகவும் இருக்கின்றான் அப்படின்னு அங்க சிறப்பித்து சொல்றது அந்த உண்மை. அல்லது ஈறு ஆகி அப்படின்னு சொல்லியிருக்கலாமே, உண்மை இல்லாம சொன்னா ஈரும் ஆகி, அந்த உண்மையை விட்டுட்டா ஈர் ஆகி அப்படின்னு சொல்லலாம். ஏன் உண்மை போட்டாங்க, அவன் அந்த உலகத்தை தோற்றுவிப்பவன் மட்டுமல்ல உலகத்தை ஒடுக்குவவனும் கூட என்று அந்த தலைமையை அங்க சிறப்பா குறித்தார். அதனால உண்மை சிறப்பு, சிறப்பு உண்மை. அதாவது அவரோட ஒரு உதாரணத்தை சொல்றோம், தேவருக்கும் கிடைக்காது இந்த உணவு அப்படின்னு சொல்லும் போது தேவர், அதாவது தேவலோகத்துல எவ்வளவோ போகங்கள் இருக்கு, ஒரு இடத்துல போய் ஒருத்தன் சிறப்பா விருந்து சாப்பிடுறான், அந்த விருந்து அவன் சுவையில ரொம்ப ஈடுபட்டு சொல்றான், தேவர்களுக்கும் இப்படி கிடைக்காதையா விருந்து அப்படின்னு சொல்றான். அந்த இடத்துல தேவர்களுக்கும் அப்படிங்கும் போது அந்த உண்மை என்னது சிறப்பு, ஏன்னா தேவர்கள் மிக உயர்ந்தவர்கள், அதே அங்க சிறப்பு சிறப்பா சொல்றான், உயர்வு சிறப்பா சொல்றான். அந்த மாதிரி இங்கேயும் உண்மை வந்து உயர்வு சிறப்பா இருக்கு. ஆகி என்பது பெயர், ஆகினா ஆகி அப்படின்னு எச்சமா இல்ல, ஆகி ஆகியவன் அப்படின்னு அந்த பெயராக இருக்கின்றது. சங்கார கர்த்தாவாகவும் ஆகியவன், ஈறு சங்காரகர்த்தா, ஈரும் ஆகி சங்காரகர்த்தாவாகவும் ஆகியவன், உலகத்தை தோற்றுவிப்பதன் மட்டுமல்லாமல் சங்காரகர்த்தாவாகவும் ஆகியிருப்பவன் அது உலகத்திற்கு. மறுபு வித்தல், பாட்டுல பாருங்க மறுவிடும் தான் இருக்கு, ஆனா பொருள் என்ன கொள்ள வேண்டும், மறுபு வித்திடும்னு கொள்ளணும், அதாவது மீளவும் தோற்றுவித்திடும் என்பது அதற்கு பொருள். மறுபு வித்தல் முன்போலவே தோன்றச் செய்தல், விவ்வு விதி தொக்கது குடிபொன்றி குற்றமும் ஆங்கே தரும் என்றார் போல. குடி பொன்று வித்து அப்படின்னு அந்த குரல்ல வந்து பொருள் கொள்ளணும், அதாவது நடுவின்றி நண்பொருள் வெக்கின், அதாவது நடுவு நிலைமையை கைவிட்டு பிறர் பொருளை ஒருத்தன் விரும்பினா குடி பொன்றிங்காக, அப்ப குடி பொன்று வித்து, பொன்று வித்துன்னா அழித்து, பிறர் பொருளை வந்து கலந்து கலந்து வாழணும்னு நினைச்சா அந்த திருட்டு செய்ய என்ன பண்ணணுமா, குடியே பொன்று வித்து விடும், அழித்து விடும். அந்த இடத்துல பொன்று வித்துன்னு போட்ட இடத்துல பொன்றின்னு போட்டார் இல்லையா வள்ளுவ பெருமான், அது மாதிரி இங்க மறுவித்துன்னு போடுற இடத்துல மறுவின்னு போட்டார். இப்படி விகுதியை தொக்க வச்சு பாடல் எழுதலாம் அப்படிங்கிறதுக்கு அப்படி எடுத்துக்காட்டு காட்டுறாங்க. இல்லது இப்படி நம்ம என்ன பொருள் நம்ம கொள்ள முடியும், நமக்கு சந்தேகத்தை யார் தீர்ப்பாங்க பாருங்க, எவ்வளவு அருமையாக அங்கே நுணுக்கமாக பொருள் சொல்கின்றார்கள். அதான் தாம் ஒரு பொருள் சொன்னா நான் சொல்றேன் இயலாம் கேட்டுக்கோங்க அப்படி சொல்லக்கூடிய வழக்கமே நம்ம சுவாமிகிட்ட கிடையாது. தாம் ஒரு கருத்து சொன்னா அதுக்கு சான்றாக பல தொல்லாசிரியருடைய திருவாக்கில் இருந்து அவர்கள் ஆண்டாண்டு எடுத்துக்காட்டு காட்டுவார்கள். அது மாதிரிதான் மறுவிடும் அப்படின்னா அது வந்து அவனுடைய செயல் மாதிரி இருக்கு, அவனே வந்து மீள தோன்றுகிறான் மாதிரி அர்த்தம் ஆயிரும். மறுவு வித்திடுனாதான் இந்த உலகத்தை மீள தோற்றுவிப்பான் அப்படிங்கிற பொருள். முழுவதும் ஒடுங்கியவின் முதல்வன் எவ்வாறு நிற்பான்? அவன் சங்கார காரணன், எல்லா உலகத்தையும் ஒடுக்கிட்டான். எல்லா உலகமும் ஒடுங்க பிறகு அவன் எப்படி நிற்கின்றான்? அவன் ஒடுங்காமல் நிற்கின்றான், களைத்து போய் நிற்கின்றானா? இவ்வளவு உலகத்தையும் உலகத்தையும் ஒடுக்கியிருக்கானே, அப்ப அவனுக்கு எவ்வளவு களைப்பு வந்திருக்கணும்? தான் கெட்டறிந்து சரிப்பறியாதன் வேணாகல, அதைத்தான் எவ்வாறு நிற்பன் அந்த கடாவை விடுத்தற்கு, அந்த ஐயத்தை தீர்ப்பதற்கு தான் என்ன சொன்னார், அனாதிமுத்த சித்திருவாய் மண்ணி நின்று. சங்கார காரணமாக விளங்கி அவ்வாறு இந்த உலகத்தை எல்லாம் சங்காரம் செய்த பிறகு அனாதிமுத்த சித்திருவாய், முதல்ல அவன் எப்படி விளங்கினானோ அதே முத்தி நிலையில், அதே சித்துருவாகிய பேரொரு நிலையில் சிறிதும் மாறாமல் திரழ்ச்சியின்றி அப்படியே அனாதிமுத்த சித்திருவாகவே விளங்குகின்றான். விளங்கி நின்று இந்த உலகத்தை மீளவும் தோற்றுவிக்கின்றான். அதான் அனாதிமுத்த சித்துருவாய் மண்ணி நின்று, அந்த ஒரு ஆயுங்கத போட்டுக்கணும், அனாதிமுத்த சித்துரு மண்ணி நின்றேன்னு பாடல இருக்கு. கடைசி அடியில பார்த்தோம்னா அனாதிமுத்த சித்துரு மண்ணி நின்று இருக்கு. இந்த சித்துரு கூட ஒரு ஆய் என்ற ஆக்க சொல்ல போட்டுக்கணும். ஆய் என்பது ஆக்க சொல்லு வழங்கப்படும். அனாதிமுத்த சித்துருவாய் மண்ணி நின்றே மறுவித்திடும், இந்த உலகத்தை மீளவும் தோற்றுவித்திடும் அப்படி பொருள்களும். ஆக இந்த அளவிலே இந்த முதற் சூத்திர சிந்தனையை நாம் நிறைவு செய்து கொண்டு இதிலே சிற்சில நயங்கள் இருக்கின்றன, அவற்றை தொடர்ந்து அடுத்த சிந்தனையிலே செய்து இந்த முதற் சூத்திரத்தை பிறர் பிறர் கேட்ட அளவிலே அவர்களுக்கெல்லாம் தோன்றிய ஐயங்களை அவர்கள் கூறவும், அந்த ஐயங்களை புரிவதன் மட்டுமல்லாமல் இந்த கருத்துக்களுக்கு மறுப்பையும் கூறவும், அந்த மறுப்புகளை வாங்கி தகுந்த காரணங்களை சொல்லி இந்த சித்தாந்த கருத்துக்களை நிலைநாட்டுகின்ற அதிகரண பகுதிகளையும் வருகின்ற சிந்தனையிலே செய்ய இருக்கின்றோம் என்று கூறிக்கொண்டு, இந்த அரிய சிந்தனையை செய்வதற்கு குருவருள் வாழ்த்த சீரழசி குருமகா சன்னிதான் அவருடைய பொன்னார் திருவடி கமலங்களை முக்கரணங்களாலும் அழுத்தி போற்றி பரவிக்கொண்டு இன்றைய சித்தாந்த சேவை ஞானசாஸ்திர சிந்தனையை நிறைவு செய்கின்றேன் என்று சொல்கிறார்.